பதினேழாவது நூற்றாண்டை சேர்ந்த தாமஸ் வாட்சனுடைய மனந்திரும்புதல் என்ற நூலை அடிப்படையாக வைத்து வேதம் போதிக்கின்ற மனந்திரும்புதல் என்ற போதனையை நாம் ஆழமாக விரிவாக ஆராய்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். தாமஸ் வாட்சன் ஆரம்பத்திலேயே நூலின் ஆரம்பத்திலேயே வாசகர்களுக்கு ஒரு சுருக்கமான அறிமுக உரையை கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு மனந்திரும்புதல் பற்றிய ஒரு ஆரம்ப விளக்கத்தையும் கொடுத்து அந்த விளக்கத்தில் மனந்திரும்புதலை ஒருவர் எப்படி அடைய முடியும் என்பதை கொடிகாட்டிவிட்டு உடனடியாக அடுத்த அதிகாரத்திலேயே போலி மனந்திரும்புதலை பற்றி விளக்க ஆரம்பித்திருந்தார். இதையெல்லாம் நம்ம இதுவரையும் பார்த்திருக்கிறோம். வாட்சனின் நூலை அப்படியே உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை வாசித்து விடாமல் மனந்திரும்புதலை பற்றி மேலும் விளக்கங்களை அதுவும் இந்த 21வது நூற்றாண்டுல நம்மால் காதிலும் கேட்க முடியாத நிலையில் மனந்திரும்புதல் ஏன் இருக்கிறது என்பதற்கான வரலாற்று இறையியல் விளக்கங்களை தந்து அதற்கு பிறகு போலி மனந்திரும்புதலை பற்றி தாமஸ் வாட்சன், ஜான் கல்ஹூன் ஆகியோர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்துவிட்டு யார் யாருக்கெல்லாம் மனந்திரும்புதல் தேவை அவசியமாக இருக்கிறது என்பதையும் நம்ம ஆராய்ந்து வந்திருக்கிறோம். போன தடவை மெய்யான மனந்திரும்புதல் பற்றி வாட்சன் ரெண்டு அதிகாரங்களில் தந்திருந்த விளக்கங்களை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அப்படி பார்க்க ஆரம்பித்த பொழுது தமிழ் மொழிபெயர்ப்பில் அந்த பகுதியில் ஆரம்பத்திலேயே இருந்த வாட்சனின் ஒரு முக்கியமான விளக்கத்தில் ஒரே ஒரு வசனத்தில் இருந்த முக்கியமான விளக்கத்தில் காணப்பட்ட தவறை சுட்டிக்காட்டி அந்த தவறு ஏன் ஏற்பட்டிருக்க கூடாது என்பதையும் அந்த வசனம் உண்மையில் எதை சொல்லுகிறது என்பதையும் நான் விளக்கியிருந்தேன். அந்த முக்கியமான ஆரம்ப வசனத்தில் தாமஸ் வாட்சன் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லாதபடி மனந்திரும்புதல் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை என்று ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். இதை அவர் அடித்து சொன்னதற்கு காரணம், நாம் தான் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருந்த பொழுதும் அதை நாம் நம்முடைய மாம்சத்தில் செய்கிற கிரியையாக எண்ணிவிடக் கூடாது என்பது வாட்சன் மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார். அதே வசனத்தில் வாட்சன் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக மனந்திரும்புதலை நமக்கு கொடுக்கிற பொழுது என்ன நிகழ்கிறது என்பதையும் விளக்கியிருந்தார். ரெண்டு காரியங்கள் நிகழ்வதாக அந்த வசனத்தில் சொல்லியிருந்தார். முதலாவது, நம்மை உள்ளான மனிதனில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்திக் கொள்ளுகிறோம், ஹியூமிலிட்டி. இரண்டாவது, நம்முடைய புற வாழ்க்கையில் வெளிப்புறமாக நம்முடைய வாழ்க்கையில் நாமே மாற்றங்களை கொண்டு வருகிறோம். இந்த இரண்டையும் ஆவியினால் மனந்திரும்புகின்ற ஒரு மனுஷன்ல நம்ம பார்க்கலாம். அது ரெண்டுமே இருக்க வேண்டும் என்பதை வாட்சன் அந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக சொல்லுகிறார். இந்த இரண்டையும் கொண்டிராத ஒரு மனந்திரும்புதல் வேதம் விளக்குகிற மனந்திரும்புதலாக இருக்க முடியாது. மனந்திரும்புதல் என்ன என்பதை நாம தீர்மானிக்க முடியாது. அதை தீர்மானம் பண்ணுவது வேதம். ஆகவே வேதம் விளக்குகின்ற உண்மைகளுக்கு வித்தியாசமா நம்முடைய மனந்திரும்புதல் இருந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது. வேதத்துல இல்லாதது ஒன்ற மனந்திரும்புதல் பேர்ல வச்சிருக்கிறாங்க. உண்மையில மெய்யான மனந்திரும்புதலே இல்லாமல் இருக்கு. அதற்கு பிறகு வாட்சன் மனந்திரும்புதலின் தன்மையை மேலும் விரிவாக விளக்க ஆரம்பிக்கிறார். அதனால்தான் அது ரெண்டு அதிகாரங்களுக்கு நீண்டிருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்புல, தமிழ் மொழிபெயர்ப்புல அதை ஒரே அதிகாரத்தில் கொடுத்து விட்டார்கள். அந்த அளவுக்கு நீளமான ஒரு விளக்கத்தை வாட்சன் கொடுத்ததற்கு காரணம், வேத பூர்வமான மனம் திரும்புதலில் அத்தனை விஷயங்கள் இருக்கின்றன என்பதை நம்ம உணர வேண்டும் என்பதற்காகத்தான். மெய்யான மனம் திரும்புதலை போல காட்சி அளிக்கும் போலி மனம் திரும்புதலில் இருந்து வேறுபடுத்தி மெய்யான மனம் திரும்புதலில் காணப்படும் முக்கியமான அம்சங்களை வாட்சன் அந்த ரெண்டு அதிகாரத்திலையும் விளக்க ஆரம்பிக்கிறார். மனம் திரும்புதல் அப்படி ஆரம்பித்த பொழுது வாட்சன் சொல்லுகிறார், மனம் திரும்புதல் ஆவிக்குரிய மருந்து என்று. இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் மெடிசன். அந்த மருந்து ஆறு மூலப்பொருள்களை கலந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று விளக்குகிறார். மூலப்பொருள்னா ஆங்கிலத்தில் இன்கிரீடியன்ஸ், சிக்ஸ் இன்கிரீடியன்ஸ், அதை கொண்டு அந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இந்த மூலப்பொருள்களை, இந்த இன்கிரீடியன்ஸை கொண்டிராத மருந்துக்கு பெயர் மனம் திரும்புதல் இல்லை. நமக்கு தெரியும், மருந்து மருந்தாக நம்முடைய நோய் தீர பயன்பட வேண்டுமானால் அது சரியாக முறையாக தயாரிக்கப்பட்டிருக்கும். சில காஃப் மெடிசன்ஸ் இருக்கு, இருமல் டானிக் மருந்துகள், சிலவை கசப்பாக இருக்கும். அது கசப்பாக இருக்கக்கூடாது என்பதற்காக அது தண்ணீரில் கலந்து குடித்தால் அது மருந்தாக இருக்காது. இட் இஸ் டைல்யூட்டட். அது செய்ய வேண்டிய வேலையை அது செய்ய முடியாது. அது இருப்பது போல அதே தன்மையோடு இருந்தால் மட்டுமே மருந்தாக நம்முடைய இருமல் போவதற்கு பயன்படும். மருந்தில் இருக்க வேண்டிய மூலப்பொருட்கள், இன்கிரீடியன்ஸ், தரத்தில் குறைந்தவையாகவும் இருக்கக்கூடாது. தரம் குறைந்த மூலப்பொருட்களாக இருந்தால் மருந்தும் தரம் குறைவாக இருந்து நோயை தீர்க்க உதவாது. மருந்து கம்பெனிகள், அதாவது பார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ், ஒரு மருந்தை தயாரிக்கிற பொழுது அது டாக்டர்களுடைய கைக்கு வருவதற்கு முன் பலவிதமான பரீட்சைகளுக்கு உள்ளாகி சுகாதார அமைச்சகத்தின் அனுமதியை பெறணும். ஹெல்த் மினிஸ்ட்ரி. உங்களுக்கு தெரியும், இப்ப கொரோனா வைரஸுக்கு மருந்து, வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறான். அதுக்கு எவ்வளவு காலம் எடுக்குது தெரியுமா? அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் தான் வந்தாலும் வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை செய்து தயாரித்த பிறகு அதை ரெண்டு மூணு தடவை ட்ரையல் பல பேருக்கு கொடுத்தாகணும். பிரிட்டிஷ் கம்பெனியில செய்த ஒரு ட்ரையல் வந்து செய்த பொழுது ஒரே ஒரு ஆளுக்கு அது நோய, ஏதோ ஒரு நோயை ஏற்படுத்தி விட்டதுன்னு அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்ப அந்த நோய் மருந்தால வந்ததா வேற எதுமான்னு கண்டுபிடிச்சு அதெல்லாம் சால்வ் பண்ண பிறகுதான் அது மறுபடியும் ட்ரையல் ஆரம்பிக்கும். அது மருந்துன்னு நம்ம வாங்கி டாக்டர் நமக்கு எழுதி கொடுக்கிற அளவுக்கு வருகிற வரையும் அதுக்கு பல ஆய்வுப்படிகள், டெஸ்டிங் ப்ராசஸ், இதெல்லாம் கடந்து போய் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அவங்க அப்ரூவல் எல்லாம் வாங்கின பிறகு தான் அது நம்ம கைக்கு வந்து சேரும். ஏன்னா அது மருந்தாக இருக்கிறதுக்கு, மருந்தாக பயன்படுவதற்கு அவ்வளவு கட்டுப்பாடுகளும் அவசியமாக இருக்கிறது. ஐ ஹோப் இந்தியாவில் பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் அப்படித்தான் செய்யும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அது மருந்தா இல்லாட்டி அது மருந்தாவே பயன்படாது. மோசமானதா இருந்தா உயிரை குடிக்கும். சரியா செய்யப்படாத இருந்தா அதனால நோயும் போகாது. ஆகவே அந்த அளவுக்கு மருந்து தயாரிப்பதுல அரசாங்கம் எல்லாம் ரொம்பவே கவனம் செலுத்தும். வெறும் சரீரத்தை காப்பாற்றுவதற்கே இந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்றால் மருந்து தயாரிக்கல, பரலோகம் போவதற்கு அவசியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான மனம் திரும்புதலாகிய மருந்தில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த மனம் திரும்புதலை பத்தி ஒரு பேச்சே இல்லை இன்னைக்கு. போலி மருந்தும் போலி மனம் திரும்பும் ஒண்ணுதான். ஆனால் மெய்யான மனம் திரும்புதலை நாம கவனிக்க போகிற ஆறு மூல பொருட்களும் மிக மிக அவசியமானவை. இந்த சிக்ஸ் இன்கிரீடியன்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனம் திரும்புதலாகிய அந்த மருந்தை பற்றி இன்னொரு விஷயம், இந்த மூல பொருட்கள் எல்லாமே மனம் திரும்புதலில் ஏதோ ஒரு விதத்தில் காணப்பட வேண்டும். இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை, ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது. மூன்று மட்டும் இருக்கிறது, மூன்று என்னிடத்திலே இல்லை, ஆனால் கொஞ்சம் பொறுத்து போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது ஆறு இருக்கும், ஆறும் சேர்ந்தே மனம் திரும்புதலில் காணப்படும். இப்ப இன்னொரு கேள்வி எழலாம், முக்கியமான கேள்வி, அதை கேட்டா உங்களை பாராட்டலாம், நானே கேட்டுறேன். இப்ப நீங்க கேட்கலாம், நான் வேதத்தை வாசிக்கிற பொழுது இப்படியெல்லாம் ஆறு விஷயங்கள் மனம் திரும்புதல் இருக்குதே, அதெல்லாம் என்னிடம் இருக்க வேண்டும் என்று ஓரிடத்திலையும் நான் வாசிக்கவில்லையே. மனம் திரும்ப வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், ஆனா இப்படியெல்லாம் அந்த மனம் திரும்புதல் ஆறு விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று எங்கே விளக்கப்பட்டிருக்கிறது? நீங்க தான் ஏதோ புதுசு புதுசா ஏதோ சொல்றீங்களோ என்ன கேட்கலாம். நல்ல கேள்வி. இப்ப ஒருத்தருக்கு நான் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க ஊர்ல இருந்து இந்தியாவில இருந்து. கேள்வி அது பாட்டுக்கு பிளேன் மாதிரி பறக்குது. எனக்கு தெரியும் அது அவிசுவாசியா இருந்து கேட்கறதுனால சில கேள்வி எல்லாம் கேட்பாங்க, அது கேட்க கூடாது. ஆனா அவங்க விசுவாசம் அடைவதற்கு முன்பாக எதை கேட்கணும் கேட்க கூடாதுன்னு தெரியாது. ஆகவே அந்த கேள்விக்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்லிட்டு வர்றேன். அப்படி ஆண்டவரை தேடி அந்த கேள்வி கேட்கறதே பெரிய காரியம் தான். அப்படி கேட்டு இது எவ்வளவு நாளைக்கு போக போகுதா எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் டைப் பண்ணி PDF அனுப்பணும், அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க். இருந்தாலும் இப்படி தேடி ஆண்டவரை தேடி அதை கேட்கறதுனால அது செய்யறதுல ஒரு சுகம் இருக்கத்தான் செய்யும். அனாவசியத்துக்கு கேள்வி கேட்டாதான் நமக்கு பதில் சொல்ல முடியாது. இப்ப இந்த கேள்வி நல்ல கேள்வி, எங்க இருக்கு வேதத்துல, எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? ஆறு அம்சம் மனம் திரும்புதல இருக்கு, எனக்கும் அந்த ஆறு அம்சம் இருக்கணும்னு எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? வேதம் ரட்சிப்புக்கு தேவையானதும் விசுவாசமும் மனம் திரும்புதலும் என்று அநேக இடங்கள்ல சொல்லி இருக்கு என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மனம் திரும்புதலில் இந்த ஆறு விஷயங்களும் இருக்க வேண்டும் என்பதை அந்த பகுதிகளில் நாம வாசிப்பதில்லை. அதற்கு காரணம் வேதத்தை கற்று நமக்கு தந்திருக்கிற முறைதான். ஒரே இடத்துல பட்டியல் போட்டு எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தரவில்லை. இயேசு சொல்லுகிற பொழுது நீ மனம் திரும்பு என்ன விசுவாசின்னு சொல்லுகிற பொழுது உடனே அந்த மனம் திரும்புதல் எப்படி இருக்கணும், அதுல என்னென்ன இருக்கணும்லாம் சொல்லுற. நீ விசுவாசி, நீ மனம் திரும்பணும், அப்பதான் நீ பலவும் போக முடியும்னு சொல்லி இருக்கிறார். யோவான்ஸ் அப்படி சொல்லி இருக்கிறார், பேதுரு பவுலும் கூட அப்படி சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த இடத்துல எல்லாம் மனம் திரும்புதலை பற்றி அதை எதிர்பார்த்தாலும் கூட ஆண்டவர் அதிகமா சந்த இடங்கள்ல விளக்கங்களை கொடுக்கல. அப்ப மனம் திரும்புதல் பற்றிய விளக்கங்களை அவர் வேதத்தின் வெவ்வேறு பகுதிகளில், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய இரண்டு ஏற்பாடுகளிலும், பல்வேறு எழுத்தாளர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமும், இயேசுவினுடைய போதனைகள் மூலமும், அப்போஸ்தலர்களின் போதனைகள் மூலமும், வரலாற்று உதாரணங்கள் மூலமும் பகுதி பகுதியாக விளக்கி இருக்கிறார். அதாவது முழு வேதத்திலையுமே மனம் திரும்புதலை பற்றிய போதனைகள் எல்லாம் பரவலாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் காணப்படுகிறது. இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புதலுக்கான, அந்த மனம் திரும்புதல் பற்றிய போதனைக்கான அனைத்து உண்மைகளையும் முறைப்படியாக தொகுத்து படிக்க வேண்டியதுதான் கிறிஸ்தவனுடைய கடமை. அந்த முறையில தான் வேதத்தை படிக்கணும். ஆரம்ப கிறிஸ்தவர்களுக்கு அது உடனே தெரியாது. ஆனா அதை தொடர்ந்து வேதம் வாசிக்க வேண்டியதுக்கு காரணம் அதுதான். அது மட்டுமல்லாம உள்ள நல்ல சபையில இருந்து போதகத்தில இருந்து கேட்டு படிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அதோடு அந்த போதகர்களும் அப்படிப்பட்ட போதனைகளையும் பிரசங்கங்களையும் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். 1689 சுவாச அறிக்கையின் முதலாவது அதிகாரத்தில் 3 பாராகிராஃப் 6, 7, 9 இதை பற்றி விளக்குகின்றன. அதாவது வேதத்தை எப்படி படிக்கணும், ஹெர்மெனியூட்டிக் பிரின்சிபல் சொல்லலாம். அதாவது வேத விளக்க விதிமுறைகள் இந்த 6, 7, 9 அங்கு காணப்படுகிறது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னத பல பகுதிகளில் இதெல்லாம் காணப்படுகிறது. வேதத்தை வேதத்தோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த 3:16:9 6, 7, 9 வாசித்து பாருங்க. இந்த வேத விதிகளை பயன்படுத்தியே நாம் வேதம் தருகின்ற அநேக போதனைகளை பற்றிய விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் கர்த்தர் சபைக்கு போதகர்களை தந்திருக்கிறார். இந்த வேத விதிகளை பயன்படுத்தியே எல்லா வேத சத்தியங்களையும் பெற்று ஒரு போதகன் ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் செய்யணும். தாமஸ் வாட்சன் அந்த முறையை பயன்படுத்தித்தான் மனம் திரும்புதல் பற்றிய அனைத்து வேத சத்தியங்களையும் ஆராய்ந்து முறைப்படுத்தி தொகுத்து தன்னுடைய நூலில் நமக்கு தந்திருக்கிறார். அவை ஒவ்வொன்றையும் அவர் விளக்கி அவற்றை எந்தெந்த பகுதியில் இருந்து அதையெல்லாம் அடைந்தாரோ அவற்றையும் அந்த நூல்ல நமக்கு விளக்கி இருக்கிறார். அதனால வாட்சன் தருகின்ற போதனைகள் வேதம் தெளிவாக பல பகுதிகளில் மனம் திரும்புதல் பற்றி விளக்கி இருக்கும் போதனைகளே. இதுதான் அந்த கேள்விக்கு பதில். இப்ப மனம் திரும்புதலில் காணப்பட வேண்டிய மூலப்பொருட்களின் பட்டியலை நான் முதல்ல தந்துவிட்டு அதுல முதலாவதை பற்றி விளக்க போகிறேன். வாட்சன் விளக்குகின்ற பாவத்தை குறித்த அதாவது மனம் திரும்புதலை குறித்த மனம் திரும்புதலில் காணப்பட வேண்டிய 6 அம்சங்கள் என்ன? முதலாவது பாவத்தை பாவமாக பார்த்த, அதுதான் அவர் ஆரம்பிக்கிறார். பாவத்தை பாவமாக பார்க்க வேண்டும். இரண்டாவது பாவத்தை குறித்த துக்கம் இருக்க வேண்டும். மூன்றாவது பாவத்தை அறிக்கையிட வேண்டும். நான்காவது பாவத்தை குறித்த வெட்கம் இருக்க வேண்டும். ஐந்தாவது அந்த பாவத்தின் மீது வெறுப்பு இருக்க வேண்டும். ஆறாவது அந்த பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். பாவத்தை பாவமாக பார்த்து look at sin as sin, பாவத்தை குறித்த துக்கம் a deep sorrow for sin, பாவத்தை அறிக்கையிடுதல் confession of sin, பாவத்தை குறித்த வெட்கம் shame for sin, பாவத்தை வெறுப்பது hating sin, அடுத்து பாவத்தை விட்டு விலகி ஓடுவது run away from sin. இந்த 6 இருக்கணும். சுருக்கமா அந்த பட்டியலை கொடுத்த பொழுதும் இதையெல்லாம் ஆழமா பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த பட்டியலை கொடுத்து விட்டு தாமஸ் வாட்சன் சொல்லுகிறார், இவற்றில் ஒன்று குறைந்தாலும் மனம் திரும்புதல் தன்னுடைய தன்மையை அல்லது தரத்தை இழந்துவிடும் என்கிறார். இந்த 6 ஒன்று குறைந்தாலும் மனம் திரும்புதல் மனம் திரும்புதலா இருக்காது. இப்ப தமிழ் மொழிபெயர்ப்புல இந்த 6 ஒன்று குறைந்தாலும் மனம் திரும்புதல் தன் வீரியத்தை இழந்துவிடும் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். வீரியம், அதுக்கு சக்தி அல்லது வல்லமை அப்படின்னு பெயர். வீரியம் ஒரு வடமொழி வார்த்தை இல்லையா, சக்தி அல்லது ஒரு வல்லமை. வாட்சன் மனம் திரும்புதலின் தரம் அல்லது தன்மையை மனதில் வைத்தே இதை எழுதியிருக்கிறார். இந்த வேர்ச்சு என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறார். மனம் திரும்புதலினுடைய தரம் அந்த மனதினுடைய தன்மை, அதாவது மருந்துல அதனுடைய மூலப்பொருட்கள் குறைந்தால், ஏதாவது ஒன்று குறைந்தாலும் அதன் தன்மையும் தரமும் எப்படி மாறிவிடுமோ அதே போல்தான் இந்த ஆறு அம்சங்களில் ஒன்று குறைந்தாலும் மனம் திரும்புதலும் மெய்யான மனம் திரும்புதலாக இல்லாமல் போய்விடும் என்கிறார் வாட்சன். அதுதான் அதுக்கு அர்த்தம். வாட்சன் மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த தாமஸ் பாஸ்டன், ஜான் கல்ஹூன், ஜான் மரே மற்றும் சீர்திருத்தவாத இறையியல் அறிஞர்கள் எல்லோருமே இதே விதமாகத்தான் மனம் திரும்புதலில் காணப்பட வேண்டிய இந்த ஆறு அம்சங்களை பற்றியும் விளக்கி இருக்கிறார்கள். 1689 விசுவாச அறிக்கையின் 15வது அதிகாரம், அது மனம் திரும்புதலை பற்றியது. அந்த அதிகாரத்திலும் இது சுருக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுயதிருத்தவாத பியூரிட்டன் அறிஞர்களுடைய போதனையைத்தான் சுவாச அறிக்கை தொகுத்து சுருக்கமாக நமக்கு கொடுக்கிறது. இப்ப 1689 விசுவாச அறிக்கையில அந்த 15வது அதிகாரத்தில் 3வது பாராகிராஃப் பத்தி இப்படி சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியின் மூலம் தன்னில் உள்ள பாவத்தின் பலவிதமான கேடுகளையும் உணர்கிறவன் நற்செய்தியின் கிருபியாகிய ரட்சிக்கும் மனம் திரும்புதலின் மூலம் அதை அடைகிறான். பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் மனம் திரும்புதலை எப்படி அடைகிறான்? பரிசுத்த ஆவியின் மூலமாக. பரிசுத்த ஆவியின் மூலமாக நற்செய்தியின் கிருபியாகிய ரட்சிப்பின் மனம் திரும்புதலை அடைகிறான். அப்படி அடைகிற பொழுது என்ன நடக்கிறது? தன்னில் உள்ள பாவத்தின் பலவிதமான கேடுகளையும் உணர்கிறான். அத்தோடு அவன் பாவத்தின் காரணமாக தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறான். இத்தாழ்மைப்படுத்துதல், இந்த தாழ்த்துதல் தேவனுக்கேற்ற துக்கம், பாவத்தில் வெறுப்பு, சுய அருவறுப்பு ஆகிய குணாதிசயங்களை கொண்டிருக்கும். அப்ப தாமஸ் வாட்சன் சொன்ன அதே காரியங்களை வேறு விதமாக அங்கு விசுவாச அறிக்கையும் சொல்லுகிறது. இதையே தான் சீர்திருத்தவாத பியூரிட்டன் பெரியவர்கள் எல்லோருடைய எழுத்துக்களிலும் மனம் திரும்புதலை பற்றிய போதனைகளில நாம பார்க்கலாம். அவர் எல்லோருமே வேதத்திலிருந்து பெற்றுக் கொண்டதை நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆறு அம்சங்களும் மெய்யான உண்மையான மனம் திரும்புதல்ல காணப்பட வேண்டும். ஒன்று இல்லாவிட்டாலும் அதை பார்க்க முடியாது, அது மனம் திரும்புதலா இருக்காது. இதுக்காக ஒரு பாஸ்டர் யாராவது நாளைக்கு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு வந்தா அதை அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டு ஆரியும் சரி ஸ்டார்ட் பண்ணுவோம், முதலாவது இருக்கா, அப்படி பாக்குறது இல்லை. அப்படி பார்க்கறதுக்காக வாட்சனும் இதை கொடுக்கவில்லை, நானும் அதை விளக்கவில்லை. மனம் திரும்புதல் உண்மையானதாக இருந்தால் இதெல்லாம் அங்க இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு ஒவ்வொன்னா பார்த்து கேட்காம ஒரு மனுஷன் நான் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கன்னு வந்தா அவரோடு பேசி பார்க்கிற பொழுது, அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, அவரோடு கலந்துரையாடி பேசுகிற பொழுது, ஒரு நல்ல போதகனுக்கு ஆவிக்குரிய விதத்தில் ஒரு பக்குவம் இருக்கும். அந்த மனம் திரும்புதல் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு பிரச்சனையே. இன்னைக்கு அந்த விதத்தில் ஆவிக்குரிய பக்குவம் இல்லாத, ஆவிக்குரிய அனுபவங்கள்ல முதிர்ச்சியும் இல்லாத, இதுவரைப்பு நான் சொல்லிக் கொண்டு வந்திருந்த இந்த வேத சத்தியங்கள் எல்லாம் ஆழ்ந்த அறிவும் இல்லாதவர்கள் அந்த போதக பதவியில் இருப்பதனாலதான் பிரச்சனையே இருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும், லைஃப்லயும் இருக்கணும், டீச்சிங் அந்த வேத அறிவுலயும் இருக்கணும், அதை போதிக்கிற முறையிலையும் இருக்கணும். அதனாலதான் ஒன்று தொண்ணூத்தி மூன்று தீத்து இந்த ரெண்டு அதிகாரங்களிலும் போதகர்களுக்கான இலக்கணங்களை கொடுத்திருக்கு. இன்னைக்கு அந்த இலக்கணங்களை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு யார் யாரையோ பிடிச்சி அவங்களெல்லாம் நீங்க மக்கள் என்ன செய்திருந்தீங்க, ஏற்றுக்கொள்றீங்க. மெய்ப்பேன்னு சொன்னவங்களெல்லாம் மெய்ப்பன் ஆயிடும். அப்படி ஏற்றுக்கொள்ளும்படி போய் ஆண்டவர் சொல்லல. ஆகவே என்ன ரொம்ப பேருக்கு ஒருவனுக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்று அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிற பக்குவமே இல்லாம இருக்கு. இப்ப நம்ம சர்ச் பாஸ்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்ல பொதுவாக சொல்லுகிறேன். எல்லா எவஞ்சாலக்க பிரிவுகளையும் போய் பார்த்தா இதெல்லாம் ஒன்னும் பாக்குறது இல்ல. மேஜிக் வேர்டு மாதிரி நான் ஏற்று விசுவாசிக்கிறேன் சொன்னா போதும், தண்ணியில போட்டு எடுத்துருவாங்க. அந்த ஸ்பீடு அவனுக்கே அது போட்டு எடுக்கிறது தெரியாத விதத்துல போட்டு எடுத்துருவாங்க. இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. ஒன்று ரெண்டு நாடுகள்ல முக்கியமா ஒரு நாட்டுல எப்பவும் கேட்பாங்க, பாஸ்டர் இங்க பத்து பேர் இருக்கிறாங்க பேப்டிசம் எடுக்கிறது நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறோம். யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு ஒரு கூட்டத்துக்கு நான் எப்படி பேப்டிசம் கொடுக்க முடியும்? அந்த பாவத்தை எல்லாம் செய்யக்கூடாது. அது எந்த சபையில ஒரு மனுஷனுக்கு நடக்குதோ அந்த சபை போதும் என்ன கொடுக்கணும். காரணம் என்ன? அவனுக்கு தானே தெரியும் அந்த மனுஷனை பத்தி. ஆராய்ந்து பார்த்து பேசி பார்த்து உண்மையிலேயே மனம் திரும்புற விசுவாசம் இருக்கிறதான்னு பார்த்து ஞானஸ்தானம் மட்டுமல்ல அதுக்கு அடுத்த கட்டமான அங்கத்தவராவதுக்கான எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டிய பொறுப்பு ஒரு போதகனுக்குரியது, ஒரு சபை போதகனுக்குரியது. என் சபையில் அதை நான் செய்யலாம் உரிமை இருக்கு. இன்னொரு இடத்துல போய் யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறது அது நல்லதில்லை. எதையுமே முறையா செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆரம்பத்துல தமிழ்நாட்டுல சபைகள் எல்லாம் ஏற்படுத்திய பொழுது நான் கொடுத்திருக்கேன் பேப்டிசம். ஏன்னா அப்ப போதகர்கள் இருக்கல, அந்த சபைகள் என்னுடைய நேரடி மேற்பார்வையில் இருந்ததுனால அதை கொடுக்க வேண்டியிருந்தது. இப்ப மோயா பாஸ்டர்கள் எல்லாம் அமைக்கப்பட்ட பிறகு அவங்களத்தான் அது கொடுக்கும்படியாக நானே அறிவுரை சொல்லியிருக்கேன். ஆகவே விசுவாசம் மனம் திரும்புதல நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்ப இந்த பட்டியல்ல முதலாவதை கவனிப்போம். பாவத்தை பாவமாக பார்த்தல், பாவத்தை பாவமாக பார்க்கணும். விதத்துல சொன்னா அதை வேற விதத்துல பார்க்கக்கூடாது. இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். பாவத்துக்கு வித்தியாசமான விளக்கம் கொடுக்கின்ற ஒரு 21வது நூற்றாண்டுல நாம இருக்கிறோம். உண்மையில மேல நாடுகள் தான் ரொம்ப மோசம். ஆனா அதே காப்பி பண்ணி நம்ம கீழத்தைய நாடுகளுக்கும் வந்துடுது. பாவத்தை மேலை நாடுகள் இன்னைக்கு ஒரு பலவீனமாக பார்க்கிறாங்க, மனுஷ பலவீனம். இந்த அளவுக்கு வேத அறிவு இல்லாம போறது மட்டுமல்ல, வேதத்தை விட்டு விலகி நிக்கிறது சபைகள்ங்கிறத பார்க்கணும். சுவிசேஷம் பாவத்தை பலவீனம், பலவீனம் ஒரு வீக்னஸ். பாவத்தின் காரணமாக நமக்கு அநேக பலவீனங்கள் இருக்கிறதே தவிர பலவீனம் பாவமாகிவிட. வேதம் பாவத்தை மூல பாவம் என்று அழைக்கிறது. ஆதாம் ஏவால் ஏதேனில் செய்த அந்த தேவனுடைய கட்டளையை மீறியதினாலே அவர்களுக்கு சம்பவித்ததுதான் பாவம். கட்டளையை மீறுவது பாவமானது, பாவம் சம்பவித்தது. அவர்களில் முழு மனித குலமும் இருந்ததனாலே முழு மனித குலமும் பாவத்தில் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். பிறக்கின்ற ஒவ்வொருவரும் பாவத்தில் பிறக்கிறார்கள். என் தாயின் கற்பத்தில் இருந்து நான் பாவத்தில் பிறந்தேன்னு தாவீது 51வது சங்கீதத்துல சொல்லி இருக்கிறார். அப்ப பாவம் என்பது பலவீனம் அல்ல, பாவம் என்பது மிகவும் பொல்லாதது. நேற்று தான் நம்ம பேஸ்புக்ல ஒன்ன நான் எழுதி போட்டேன் இத பாவத்தை பத்தி. பாவம் மிகவும் பொல்லாதது, அதாவது அந்த அதுக்கு பேரு பைட் சைஸ் தியாலஜி, கடியளவு இறையியல். சின்ன வசனங்கள்ல ஒரு முழு சத்தியத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியாது. சரி, வாசிக்கிறவங்க சிந்திக்கட்டுமே. அது ஒரு வரி எழுதியிருந்தேன், பாவத்தை செய்வதால் ஒருவன் பாவியாகி விடுவதில்லை, பாவியாக இருப்பதால் பாவத்தை செய்கிறான். யோசிக்கணும், சிந்திக்கணும். பாவத்தை செய்வதால் ஒருவன் பாவியாகி விடுவதில்லை, பாவியாக இருப்பதால் அவன் பாவத்தை செய்கிறான். பாவியாக நாம பிறந்திருக்கிறதுனால தான் நாம பாவத்தை செய்து கொண்டு போகிறோம். முழு மனித குலமும் பாவத்தை செய்வதற்கு காரணம் பாவத்தில் பிறந்திருப்பதனால். அந்த பாவத்துக்கு பெயர் தான் மூல பாவம், ஆங்கிலத்தில் ஒரிஜினல் சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருலயும் இருக்கிறது. நம்ம எல்லா நம்ம அது தொடாத இடமே நம்ம இல்லை. நம்ம இருதயத்தை பாதித்து கேடுள்ளதாகவும் திருக்குள்ளதாகவும் மாற்றி வச்சிருக்கு. எல்லாம் அங்க இருக்கிறது, அதுதான் எல்லாம் அங்கிருந்து தான் புறப்படும்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம வாய் உள்ளுக்கு போறது இல்ல, நம்ம கெடுக்கிறது உள்ளுக்கு இருக்கிறது தான் நம்ம கெடுத்து, வாய் வழியாகவும் கை வழியாகவும் சிந்தனை வழியாகவும் எல்லா தவறுகளையும் செய்ய வைக்கிறது. பிசாசு மாதிரி நம்ம பாவத்துல இருந்து நம்ம கெடுக்கிறதெல்லாம் நம்ம இருதயம், எல்லாம் அங்கிருந்து தான் புறப்படுகிறது. பாவம் கோரமானது. இது இது இல்லாதவங்க ஒருத்தருமே இல்லை. பிறக்கிற மனிதன் பாவத்துல பிறந்து அவன் ரட்சிப்பு அடைந்தாலும் கூட அவனுக்குள் தொடர்ந்து இருக்கிறது. அவன் ரட்சிப்பு அடைகிறவன் அதை அடக்கி வாழுகிற ஒரு வசதியை அடைகிறானே தவிர, ரட்சிப்ப அடைகிற பொழுது பாவம் அவனை விட்டு போய்விடுவதில்லை. அதை வெற்றி கொண்டு அதை ஆளுகின்ற ஒரு வசதியை அவன் அடைகிறான். சாகிற வரையும் அது இருக்கும். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் விட COVID-19 விட மோசமானது. உண்மையிலேயே ஆண்டவர் வர்ற வரையும் உலகத்தில் இருக்க போன்ற அத்தனை வியாதிகள் இதுவரை இருந்தது எல்லாம் நீங்க ஒட்டு மொத்தமா சேர்த்தா கூட இந்த வியாதியோட கிட்ட நெருங்க முடியாது. இது அதெல்லாம் விட மோசமானது. ஆண்டவர் வெறுக்கிற அளவுக்கு மோசமானது என்ன பாருங்க. இதை வெறுப்பது போல ஆண்டவர் எதையுமே வெறுப்பதில்லை. அதனாலதான் ஆதாமிய ஏவாலையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டியே விட்டார். அவர்கள் தங்களுடைய பூர்ணத்துவத்தை இழந்து பாவிகளாக ஆண்டவரை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக வந்து விட்டார்கள். மாலை நேரத்திலெல்லாம் அவரோடு உறவாடி சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்த ஆதாமும் ஏவாலும் அவரை விட்டு ஓடி ஒழிகின்ற நிலைக்கு போய்விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, பாவம் மனிதனை ஆண்டவருக்கு விரோதியாக மாற்றிவிட்டது. நேச்சுரலா நம்ம பிறக்கிற பொழுது நம்முடைய இருதயம் ஆண்டவர்ல அன்பு செலுத்துகிற இருதயத்தோடு பிறக்கல, அவரை வெறுக்கிற இருதயத்தோடு அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு போகிற இருதயத்தோட தான் பிறந்திருக்கும். இதெல்லாம் பாவத்தை பற்றி. சோ பாவம் மிகவும் மோசமானது. இப்படி இந்த பாவத்தை பத்தி இப்ப நான் சொன்ன இந்த அறிவும் இல்லாம இருந்தா ஒருவன் கிறிஸ்தவனா இருக்கவே முடியாது. அவன் என்ன டிராமா பண்ணாலும், தேன் ஒழுக பேசினாலும், ஆண்டவர் மேல அன்பு இருக்குன்னு சொல்லி நம்ம நம்ப வைக்கிறதுக்கு என்னதான் பேசி நடந்தாலும் கூட பாவத்தை பத்தி தெரியாதவன் பலவும் போக முடியாது. இந்த நேரத்தில் டாக்டர் மார்டின் லாயிட் ஜோன்ஸ் அவருடைய நினைவு வருகிறது. 20வது நூற்றாண்டுல அவர் ஒரு அருமையான பிரசங்கியா இருந்தார். அதுவும் சுவிசேஷ பிரசங்கம் செய்வதில் ஆசீர்வாதம் பெற்றவராக இருந்தார். அவருடைய பிரசங்கத்தில் எழுப்புதல் நடந்திருக்கு. அவர் எப்பொழுதுமே சுவிசேஷத்தை பாவத்தில் இருந்து ஆரம்பிக்கிற வழக்கத்தையே கொண்டிருந்தார். ஒரு ஆர்டினரி செக்யூலர் நியூஸ் பேப்பர் ரிப்போர்டர், ரொம்ப பிரசத்தியமா இருந்ததுனால வந்து இன்டர்வியூ கேட்பாங்க. அந்த இன்டர்வியூல கூட முன்னால இருக்கிற ஒரு அவிசுவாசியாக இருந்த பொழுதும் கூட மேன்ஸ் ப்ராப்ளம் இஸ் சென் தான் ஆரம்பிப்பார். எல்லா ப்ராப்ளத்துக்கும் அதுதான் காரணம். சின் இஸ் த ப்ராப்ளம். சோ லெட் மீ எக்ஸ்பிளைன் டு யூ வாட் சின் இஸ். அதாவது எல்லாத்துக்கும் மனுஷன் பிரச்சனைக்கெல்லாம் பாவமே காரணமாக இருக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு பாவத்தை பத்தி சொல்லுகிறேன்னு ஆரம்பிச்சிருவாங்க. எப்பவுமே அவர் பாவத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. பாவத்தை பற்றிய அறிவோ உணர்வோ இல்லாத ஒருவனுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தள்ளியே காணப்படும் என்பதில் அவர் அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தார். லாய்ட் ஜோன்ஸின் கருத்து ரொம்பவும் சரியானது. வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. பியூரிட்டன் இறையில் அதிகம் நாட்டம் காட்டியிருந்த லாய்ட் ஜோன்ஸ் தன்னுடைய சுவிசேஷத்தை எப்பொழுதுமே பாவத்திலிருந்து ஆரம்பித்ததுல ஆச்சரியமே இல்லை. அவர் சொன்னதை இங்க நான் சொல்றேன், ரெண்டே ரெண்டு கோட். அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு வெகு அருகாமையில் போகிற எந்த மனிதனும் தன்னுடைய பாவத்தை அதிகம் உணர்ந்தவனாக இருக்கிறார். நிறுவனத்தில் அப்படியே திருப்பி போட்டா, பாவத்தை அதிகம் உணராதவன் கர்த்தருக்கு பக்கத்தில் போகவே முடியாதுன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் சொல்லி இருக்கிறார், மெய்யான கிறிஸ்தவ சந்தோஷத்தை உணர்வதற்கு முன் ஒரு மனிதன் தன்னில் பரிதாபகரமான துயரம் உள்ளவனாக்கப்பட வேண்டும். இத்தகைய துயரமான நிலையில் உள்ள கிறிஸ்தவனுடைய பிரச்சனையே அவன் பாவத்தை உணர்ந்து அத்தகைய துயரத்தை ஒருபோதும் அனுமதிக்காமல் இருப்பதே. அத்தகைய அடிப்படையான அந்த ஆரம்ப அனுபவத்தை தாண்டி அவன் சந்தோஷத்தை நாடி போய்விட்டான். தான் அடைய தகுதி இல்லாத ஒன்றை அவன் அடைய பார்க்கிறான். லாய்ட்ஜோன்ஸ் என்ன சொல்றான்னா, மெய்யான கிறிஸ்தவ சந்தோஷத்தை உணர்வதற்கு முன் ஒருவன் தன்னுடைய பாவத்தில் அந்த உணர்வு பெற்றவனாக அவன் அந்த துயரத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். He must become miserable எழுதியிருக்கிறார். ஏன்னா அந்த பாவத்தை உணர்ந்து அது எவ்வளவு மோசமானதுன்னு அவன் தனக்குள்ளாக அவன் ரொம்பவும் துக்கப்படணும். ரொம்ப பேருக்கு அந்த மாதிரியான துக்கம் இல்லாம இருக்கிறது. அவங்க எப்பவுமே சந்தோஷத்தை நாடி, இதை தாண்டி சந்தோஷத்தை நாடி போறாங்க. அடைய தகுதி இல்லாத ஒன்றை அடைய பார்க்கிறார்கள். ஏன், அந்த கிறிஸ்தவ சந்தோஷம் ஒரு பாவத்தை உணர்ந்து துக்கப்படுகிறவனுக்கு தான் வரும். அப்ப ஒன்று இல்லாம மற்றது வராதுங்கிறாரு லாய்ட் ஜோன்ஸ். ஆகவே நாம நமக்குள்ளாக அந்த பரிதாபகரமான ஒரு துயரம் அடையணும் பாவத்தை செய்கிற பொழுது. தொடர்ச்சியான மனம் திரும்புதல்ல அது பங்கு வகிக்கிறது. பாவத்தில் இருக்கும் மனிதன் தன்னை அறியாது இருக்கிறான். ஒரு காமன் மேன எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொதுவான ஒரு மனுஷன், அவன் பாவத்தில் இருக்கிறான், அவன் தன்னை அறியாது இருக்கிறான். அதான் பாவம் வந்து ரொம்ப மோசமானது. சில வியாதிகள் அப்படி இருக்கு, நல்லா இருக்கிறாங்க, 40 வயசுல திடீர்னு இறந்துடுறாங்க. ஐயோ நல்லா தானே இருந்தாரு, என்ன இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவரெல்லாம் சோதிச்சு பார்த்தா, அந்த செத்தவங்களை எல்லாம் சோதிப்பாங்க இல்லையா கொரோனர் வந்து, அப்படி சோதிச்சு பார்க்கிற பொழுது தான் என்ன விஷயம்னு நமக்கு தெரிய வருது, எது அவரை கொன்றதுன்னு. ஏன்னா அது வரையும் அந்த வியாதி தன்னை வெளியவே காட்டிக்கல. இது போலதான் பாவமும். பாவத்தில் இருக்கிற மனிதன் தன்னை அறியாதவனாக இருக்கிறான். தன்னை சரியானபடி வேதம் சொல்லுகிறபடி தெரியாதவனாக இருக்கிறான். அறியாமையும் சுயப்பற்றும், அறியாமன்னா இக்னரன்ஸ், சுயப்பற்று செல்ஃப் பிட்டி, துறைச்சீலை மாதிரி அவனுடைய கண்களை மறைத்திருக்கிறது. வாட்சன் சொல்றார், கண்களை மறைத்திருக்கு. அவனுக்கு தன்னுடைய இருதயத்தை பற்றி தெரியாது. தன் ஆத்மா எந்த அளவுக்கு சீரழிந்து போயிருக்கிறது என்பது அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது. வாட்சன் சொல்றாரு, பருந்தை பழக்குவிப்பவன் செய்வது போல் பிசாசு அவனுடைய கண்களை பார்க்க முடியாதபடி முகமூடி போட்டு மறைத்து நரகத்துக்கு தூக்கி செல்லுகிறாங்க. பிறந்ததுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறவங்க அது கண்ண முடிவாங்க, மூடித்தான் அப்புறம் அந்த இது கொடுக்கிற பிசாசு அப்படி மனிதனுடைய கண்களை மறைத்து அவனை நரகத்துக்கே தூக்கி செல்லுகிறான். உலக காரியங்கள் குறித்த அறிவு அவனுக்கு இருந்த பொழுதும் அவன் மனதின் கண் குருடாயிருக்கிறது. அவனுக்கு பாவத்தில் எந்த தீமையும் இருப்பதாக தெரியவில்லை. சரியா, எங்க ஊர்ல ஒரு பாட்டி ஒரு பார்லிமெண்ட்ல தனிநபர் ஒரு லோன் சொல்லி ஒன்ன கொண்டாந்து அதை பாஸ் பண்ண பார்த்தாங்க. அதாவது ரொம்ப வயசா போயிட்டு இல்லாட்டி நோயால கஷ்டப்பட்டு சாக போற நிலையில இருக்கிறவங்க அவங்க கஷ்டப்பட்டு சாகாம அவங்கள கொன்னுறது அவங்க விருப்பத்தோடையே, டியூப் எல்லாம் இழுத்துறது இல்லாட்டி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு கொள்றது. இப்ப அதை வந்து அது நல்லது தான் செய்கிறோம், நல்லது தான் செய்கிறோம், ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சாகாம இருக்கிறது சந்தோஷத்தோடயே போயிருதுன்னு அவங்க சாவை இலகுவாக்குறோம். ஆனா என்ன அவனுக்கு புரியல, ஆண்டவர் சொல்றாரு அது கொலை, கொலைய மர்சி கில்லிங்னு பேர் வச்சிடறான். அப்ப பாவம் அவனுடைய கண்களை மனுஷனுடைய கண்களை மறைத்து பாவத்தை பாவமாக பார்க்க முடியாம செய்து விடுகிறது. எல்லா கண்ட்ரீஸ்லயும் தெரியும் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் பண்றதே கஷ்டமா இருக்கு, போதை பொருள் எல்லா ஊர்லயும் இருக்குது இல்லையா. இப்போ ஏர்போர்ட் ஒரு போர்டர் செக்யூரிட்டின்னு ஒண்ணு டிவியில பாப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா அடிக்கடி பிளேன்ல போறதுனால இருக்குமோ தெரியாது. அதை என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க, அது எப்படியோ கண்டுபிடிச்சிடுறான். ஆனா பிடிச்சவெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஓகேன்னு தான் சொல்றான். இவங்க எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. சூட்கேஸ் எல்லாம் சில நேரம் பிரிச்சு கிழிச்சு இந்த போதை பொருளை கொண்டாடுற வழியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பால் பவுடர் பேக்கெட்ல எல்லாம் அதை உள்ளுக்கு வச்சு வெளியவே தெரியாம ஒழுங்கா பேக்கெட் பண்ணி எல்லாம் கொண்டாந்துடுறாங்க. இன்னும் பயங்கரமா, ஏன்னா அது ரொம்ப பணத்துக்கு விற்கலாங்கிறதுக்காக என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு குணாந்தர பாக்குறான், அம்பிட்டுக்கிறான், அம்பிட்டா போச்சு, பல வருஷத்துக்கு ஜெயில் தான், வெளியே வர முடியாது. ஆனா இருந்தாலும் செய்யறான். எங்க ஊர்ல சொல்றாங்க அந்த கேனபீஸுக்கு வந்து அது போதைப்பொருள், அது இலையிலாம் வளருமே செடி மாதிரி, இதெல்லாம் அனுமதி கொடுத்துட்டா, சட்டபூர்வமா அனுமதி கொடுத்துட்டா 1 பில்லியன் வருமானம் நாட்டுக்கு வருமா, நிறைய ஜாப்ஸ் வருமா. அப்ப ரெஃபரண்டம் ஒண்ணு வரப்போகுது, அதுக்கு நாங்க எல்லாரும் ஆதரவு தெரிவிக்க சொல்லி ஆண்டவர் தான் கருணை காட்டி அது வராம பாக்கணும். ஆனா ஏன் இது இப்படி, ஒரு மனுஷனுக்கு அறிவு எத்தனையோ விஷயத்துல இருந்தாலும் அவனுக்கு பாவத்தை பாவமா பார்க்கவே தெரியாது, தன்னிலையுமே தெரியாம இருக்கான். பாவம் என்ன செய்யுது, எது சரியானது தவறானதுன்னு பிரித்து பார்க்க முடியாதபடி செய்து விடுகிறது. சரி தவறு எதுன்னு சொல்லுவது வேதம் மட்டுமே, கர்த்தர் மட்டுமே நீதி உள்ளவர், ஒன்லி ஹீ இஸ் ரைச்சஸ். அப்ப அவரு தான் சொல்றது சரியா இருக்கும், அவர் தவறுன்னு சொல்றது தான் தவறா இருக்கும். ஆனா மனுஷ பார்வையில அவர் தவறுன்னு சொல்றதெல்லாம் சரியாப்படுது, அதுக்கு காரணம் என்ன, பாவம். அதனாலதான் பாவம் மனுஷனை தன்னையே அறிய முடியாதபடி வைத்திருக்கிறது, அவன் கண்கள் குருடா இருக்கிறது. அதனால அவன் பாவத்தில் எந்த தீமையும் இருப்பதாக நினைப்பதில்லை. வாட்சன் சொல்றாரு அவனுடைய வலது கண் வாளால் தாக்கப்பட்டிருக்கிறது, எப்பேற்பட்ட நரகத்தை தான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்பது அவனுக்கு தெரியவில்லைங்கிறார் வாட்சன். பாவத்தை பார்க்க முடியாதவனிடத்தில், அதை பாவமாக பார்க்க முடியாதவனிடத்தில் மனம் திரும்புதல் இருக்கவே முடியாதுங்கிறார் வாட்சன். நீங்க எப்படி பாக்குறீங்க, நல்லா யோசிச்சுங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களே, சின்ன பாவமா இருந்தாலும், இவ்வளவு துண்டு பாவமா இருந்தாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும் பாவமா தான் பார்க்கணும். பெற்றோர்கள் பிள்ளையெல்லாம் வளர்க்கிறவங்க நீங்க கவனிச்சீங்க, சில நேரம் ஆச்சுன்னா சின்னது இதெல்லாம் பெருசு படுத்தலாம்னு விட்டீங்கன்னா ஓகே, இன்னொரு 10 வருஷம் போகட்டும், அது எப்படி முளைச்சு காய் விட்டு கனி விட்டு பெருசா செய்யறான்னு பாக்கலாம். சின்னதோ பெருசோ ஆண்டவரை பொறுத்தவரை பாவம் பாவம், அத பாவமாக பார்த்து பிள்ளைகளை திருத்தணும், நாமும் திருந்திக்கணும். லூக்கா 15:17 வாட்சன் உதாரணம் காட்டுறார் கெட்ட குமாரனை பற்றி. அந்த வசனத்துல சொல்றது அவனுக்கு புத்தி தெளிந்த போதுன்னு தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்தில் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல when he came to himself, நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்ல வந்து when he came to his senses அப்படின்னு இருக்கு. இன்னொரு விதத்துல சொல்ல போனா தமிழ்ல அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்பதை அவன் தன்னை முழுமையாக உணர்ந்த பொழுது. பாவத்தில் இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு தன்னையே தெரியாது. இப்ப இந்த கெட்ட குமாரன் தன்னை முழுமையாக உணர்ந்த பொழுது அல்லது அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்த பொழுதுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இருந்த பொழுதும் இந்த இடத்துல கிரேக்க மொழிபெயர்ப்புல அந்த நிலை உணர்த்தல் எத்தகையது என்பதை அதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை விளக்கல, அதாவது கேம் டு ஹிம்செல்ஃப். அப்ப அதை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம், அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்தான், தன் பாவத்தை உணர்ந்தான் என்பது அந்த முழு பகுதியை வாசிச்சு தான் விளங்கிக்கணும். ஏன்னா அந்த அப்படி தன் நிலையை உணர்ந்ததுனால அவன் பேசிய பேச்சு அதற்கு பிறகு வாசிக்கிறோம். அந்த பேச்சு சொல்லுகிறது அவன் எப்படி தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான் என்பதை. ஆகவே அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்ததை மனிதன் தன்னை உணர்வு வெறுமனே ஒரு மனிதன் தன்னை உணர்வதாக அல்லாமல் ஆவிக்குரிய நிலையில் தான் பாவத்தால் எத்தகைய மோசமான நிலையில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தான் என்பதை தான் கேட்டகுமாரனுடைய கதை விளக்குகிறது. இது அவனுக்குள்ளாக நிகழ்ந்த ஆவிக்குரிய ஒரு அதிரடி மாற்றம். அந்த மாற்றத்துக்கு காரணம் மறுபிறப்பு, ரீஜெனரேஷன், போர்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மறுபிறப்பின் விளைவாக அவனுக்கு மனம் திரும்புதல் ஏற்பட்டு அந்த மனம் திரும்புதலின் அடிப்படை ஆரம்ப நிலையாக அவன் தான் பாவத்தில் இருக்கிறேன் என்பதையும் அந்த பாவம் எத்தனை கோரமானது என்பதையும் முதல் முறையாக வாழ்க்கையிலே உணர்ந்தான். வாட்சன் சொல்லுகிறார் கிறிஸ்துவுடன் வருவதற்கு முன் ஒருவன் தன்னை உணர வேண்டும். தொடர்ந்து சொல்லுகிறார் அவன் தன்னை பாவியாக பார்த்தான், பாவி என்பதை தவிர வேறு விதத்தில் அவன் தன்னை பார்க்கவில்லை என்கிறார் வாட்சன். ஒரு மனிதன் தன் பாவத்தின் காரணமாக தன்னில் தாழ்த்துதலுக்கு உள்ளாவதற்கு முன்பு முதலில் தன்னுடைய பாவம் என்ன என்பதை உணர்ந்து, அதாவது தன்னை பிடித்திருக்கும் நோய் என்ன என்பதை அறிய வேண்டும் என்கிறார். கண்கள் பார்ப்பதற்கும் அழுவதற்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிற வாட்சன், ஒரு மனிதன் பாவத்திற்காக அழுவதற்கு முன்பு அதை பார்க்க வேண்டும் என்கிறார். இந்த சங்கீதம் 51 பார்க்கிறோம், அங்க தாவீது ஒரு கிறிஸ்தவன், இருந்தாலும் கூட பாவியாக இருக்கும் ஒருவன் பாவத்தை முதன் முதலாக தன் வாழ்க்கையில் உணர்வதற்கும் கிறிஸ்தவனான தாவீது தான் செய்த பாவத்தை உணர்வதற்கு இடையில இருக்கிற தன்மையில் எந்த வேறுபாடும் இல்லை, இரண்டும் ஒன்றுதான். தாவீது 51 தன் பாவத்தை அது எப்படிப்பட்டது என்று அப்பட்டமாக பார்த்து விவரிக்கிறான். அதையே லூக்கா 15 கெட்ட குமாரனிலும் பார்க்கிறோம். தாவீதும் கெட்ட குமாரனும் பாவத்தை மட்டும் அதன் கோரத்தன்மையை மட்டும் உணரவில்லை, அந்த பாவத்தோடு தங்களையும் சம்பந்தப்படுத்தியே பார்த்தார்கள். தங்களுக்குள் இருக்கும் பாவத்தால் தாங்கள் எத்தகைய கோரமான பாவத்தை செய்திருக்கிறோம் என்பதை அவர்கள் கண்டார்கள். இதைத்தான் பாவ உணர்வு என்று சொல்லுகிறோம். இதில் இல்லாததை, இது இல்லாமல் இருந்தால் அது மனம் திரும்புதலா இருக்க முடியாது. மனம் திரும்புதல் சொல்ற எதுலையும் இது இல்லாமல் இருந்தால் அது மெய்யான மனம் திரும்புதலா இருக்க முடியாது. இந்த கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிற அநேக பெரும்பாலான ஒரு வாழ்க்கையில் இத்தகைய பாவ உணர்தலை அவர்கள் அடைந்ததே இல்லை, அவருடைய மனம் திரும்புதலில் இது இடம்பெறவில்லை. வேதம் இத்தனை தெளிவாக விளக்குகின்ற ஒன்று இல்லாதது எப்படி மனம் திரும்புதலாக இருக்க முடியும்? இதுவரை ஒருவன் கடவுளுக்கு முன் தன் பாவியாக இருப்பதை காண்பதையும் உணர்வதையும் பற்றித்தான் நான் விளக்கிக் கொண்டிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு முழுமையானதாக இருக்க வேண்டும். பாவியாக தன்னை பார்ப்பதை தவிர வேறு எந்த விதத்திலும் ஒருவன் தன்னை பார்ப்பான் என்றால் அவனுக்கு மனம் திரும்புதல் உண்டாகவில்லை என்றுதான் அர்த்தம். கிருஷ்ணகுமாரன் பாவத்தை தன்னில் உணர்ந்ததால் அவன் பேசிய பேச்சு எந்த அளவுக்கு அவன் அதால் பாதிக்கப்பட்டிருந்தான் என்பதையும், அவன் எந்த அளவுக்கு அந்த பாவத்தை பற்றிய அறிவை கொண்டிருந்தான் என்பதையும் அந்த பகுதியில வாசித்து புரிந்து கொள்ளலாம். நான் சொல்லி இருக்கிறேன், இந்த மனம் திரும்புதலை பற்றி பேசுகிற பொழுது கூட விளக்குகிற பொழுது ஒருவர் சொல்லி இருக்கிறார், அதை குறிப்பிட்டிருந்தேன். அதாவது ஆரம்ப கட்டமான ஆண்டவரிடத்தில் வருவதற்கு ஆரம்ப கட்டமான மனம் திரும்புதலில் ஒருவன் எந்த அளவுக்கு ஆழமாக பாவத்தை உணர்ந்து வருந்தி இருக்கிறானோ, அதை வெறுத்து இருக்கிறானோ, அது அவனில் இருந்தா அவனுடைய தொடர்ச்சியான மனம் திரும்புதல், கிறிஸ்தவ வாழ்க்கையில் தொடர்ச்சியான மனம் திரும்புதலில் பாவத்துக்காக வருந்துவதும் தூக்கப்படுவதும் இலகுவாக இருந்துடும். ரொம்ப பேருக்கு கிறிஸ்தவ அனுபவம் அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்த காலத்தில் இதெல்லாம் நடக்காம இருந்ததுனால தான் அவருடைய வாழ்க்கைய சபையில எப்படி பார்க்கும், பரிசுத்தமே இல்லாததாக, பாவத்தை செய்தும் அதுக்கு வருத்தப்படாம அது வெறுத்து ஓட முடியாததாக இருக்கிறதற்கெல்லாம் காரணம் இந்த ஆரம்பத்தில் இருக்க வேண்டிய அந்த அடிப்படை மனம் திரும்புதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன் இத்தகைய பாவ உணர்தலை பற்றி, அதாவது பாவத்தை பாவமாக பார்த்து பாவத்தை உணர்தலை பற்றி இன்றைக்கு கேட்க முடியாமலும் அறிய முடியாமலும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க கேட்டிருக்கீங்களா, யாரும் சொல்லி இருக்கிறீங்களா, அப்படி ஒரு சாட்சியை பார்த்திருக்கிறீங்களா? கஷ்டம் இல்லையா? என்னென்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, என்னென்ன நோயை தீர்த்திருக்கிறாரு, இதுதான் சாட்சியா இருக்கு. இன்னைக்கு பாவத்தை பத்தி ஒரு சொட்டையும் கேட்க முடியாது, கொஞ்சத்தையும் கேட்க முடியாது. ஏன் இன்னைக்கு பாவ உணர்தலை பற்றி, பாவத்தை பற்றி கேட்க முடியாமல் அறிய முடியாமல் இருக்கு? முதலாவது, பாவத்தை பற்றி ஆத்துமாக்களுக்கு புரிந்து கொள்ளுகிற பக்குவம் இல்லை. ஏன் அது சுவிசேஷத்தில் பிரசங்கிக்கப்படுவதில்லை, போதகர சபையில் அது பற்றிய போதனையை கொடுப்பதில்லை, அவிசுவாசிகளும் விசுவாசிகளும் பாவத்தின் மெய்த்தன்மையை பற்றி அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுயநல நோக்கங்களுக்காக பிரசங்கிகள் சுவிசேஷகர்கள் பாவத்தை பிரசங்கிப்பதில்லை. ஏன் அவனை போட்டு தொல்லப்படுத்தணும்? இப்படி ஒரு நெகட்டிவ் காரியத்தை அவன்கிட்ட பேசினா அவன் இயேசு கிட்ட வரமாட்டான்னு சொல்லி பாவத்தை இக்னோர் பண்ணிடுறாங்க பிரசங்கத்தில். பாவத்தை பற்றி அறிவில்லாத மக்கள் இயேசுவை அடைவது எப்படி? பாவத்தை பற்றிய அறிவில்லாத கிறிஸ்தவர்கள் பாவத்தை வெறுத்து அதற்கு ஒதுங்கி வாழ்வது எப்படி? நீங்களே சொல்லுங்க. பாவத்தை பற்றிய பிரசங்கங்கள், பாவத்தை பற்றிய போதனைகள் எல்லாம் கொடுக்கப்படாமல் இருக்கிற பொழுது, பிள்ளைகளுக்கும் கூட கொடுக்கப்படாமல் இருக்கிற பொழுது நாம் ஒரு போலி சுவிசேஷத்தை அவங்களுக்கு கொடுக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒருவனை கொண்டு வருவதற்கு இலகுவானது எப்படின்னு தான் எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆகவே அதுக்கெல்லாம் அவர்கள் எதை தடையா இருக்கும் நினைக்கிறார்களோ அதெல்லாம் சொல்றதே இல்லை. ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறேன்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்ப ஒரு கோட்டை ஒன்று அனுப்பி விட்டேன் பாவத்தை பத்தி. பதில் வந்தது என்ன, இப்படி பாவத்தை பார்த்தா அது செல்ஃப் பிட்டி இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சுய பச்சாபமா இருக்கேன், ஏன் அது இன்னும் ஆவிக்குரிய விசுவாசம் இல்லாம இருக்கிறதுனால அப்படி மட்டும்தான் பார்க்க முடியுது. பாவியாக இருக்கிற மனிதன் தன்னுடைய நிலையே தெரியாம இருக்கிறான். அதை விட மோசமானது ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க, கொரோனா வந்தா எக்ஸிஸ்டிங் இல்னஸ் இருக்கிறவங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க, ரொம்ப வயசானவங்க, இந்த மாதிரி எல்லாமே இல்லாம அவங்களுக்கு கொரோனா ஆபத்து, கோவிட் ஆபத்து தான் கொண்டு போயிடும். மற்றவங்களும் சாதாரணமா பொழைச்சிக்கலாம். இந்த பாவம் மட்டும்தான் நீ இயேசு விடத்துல வராத வரையும் உன்னை நரகத்துக்கே கொண்டு போயிடும். கொரோனாவில இருந்து யூ கேன் எஸ்கேப். சில கண்ட்ரீஸ்ல 90% ரிகவர் பண்றாங்க, அப்படிலாம் செய்தியில வாசிக்கிறோம். ஆனா இது ஆண்டவராகிய இயேசு சுவாசிக்காத வரையும் உனக்கு இதுல இருந்து விடுதலையே இல்லை, நரகத்துக்கு கொண்டே போய் சேர்க்கும். அது கேரண்டியா அதை செய்யும். அதனாலதான் இத வந்து ஒரு தொழுநோய்க்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுது. என்னென்ன காரியங்கள் மோசமா இருக்கோ அதுக்கெல்லாம் ஒப்பிடுவதற்கு காரணம் பாவம் பொல்லாதது. அதை பிரசங்கம் பண்ணாம மேல போறதுக்கு வழியை எப்படி காட்டுறது? மோட்ச பயணம் வாச்சிருக்கிறீங்களா? வாச்சு பாருங்க. ஜான் பன்னியன் பாவத்தை பத்தி சொல்லல, அந்த பாவ மூட்டை ஞாபகத்துக்கு வருதா? எவ்வளவு சொல்ல கொடுக்குது, எவ்வளவு தடங்களா இருக்குது அந்த பாவ மூட்டை. இயேசுவால தான் அது இறக்கப்பட முடியும். அவர் பாவத்தை ஒதுக்கி வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. ஆகவே நீ ஆத்துமாக்களுக்கு பாவத்தை பத்தி தெரியாது. பிரசங்கிகளும் போதகர்களும் அதுக்கு காரணம். சபைகள் அது போதிக்கப்படுவதில்லை. இப்ப சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, சின்ன சீரியஸ் ஒரு புத்தகம் இருக்குது, ஒரு பியூரிட்டன், 17th century ராஃப் வேனிங். அவரும் இந்த வாட்சன் பாஸ்டன் மாதிரி அந்த காலத்தை சேர்ந்தவர், அருமையாக இருக்கிறார். அந்த மூலத்தை ஐ திங்க் வேற டைட்டில், அதை வந்து இப்ப சின்ன சீரியஸ் இலகுவா சுருக்கமாக இருக்கிறான். அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடலாமான்னு அதெல்லாம் தேவை. அது சபைகள்ல இருந்தா நம்ம போதிக்கலாம், அதுக்கு உதவி செய்யும். நம்மளும் வாசிக்கணும், அடிக்கடி வாசிச்சு பார்த்துக்கணும். சில நேரம் கிறிஸ்தவர்கள் அப்படி வளர்ந்து கொண்டு போகிற நேரத்துல நம்ம நினைச்சிடலாம், ஓ நாம தான் நல்ல ஆவிக்குரிய சந்தோஷத்துல இருக்கிறோமே, அதை பத்தி யோசிக்க தேவையில்லைன்னு. எப்ப நம்ம யோசிக்காம இருக்கிறோமோ அப்பதான் தொல்லை கொடுக்கும். எப்ப நீ நிற்கிறேன் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது நீ விழுந்து விடுகிறாய்னு வேற சொல்லியா. ரெண்டாவது, இன்றைய சுவிசேஷத்தில் பாவத்துக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது. லாயிட் ஜோன்ஸ் சொல்றாரு, சுவிசேஷத்தை பாவத்தில் ஆரம்பி. என்ன சுவிசேஷம் சொல்ல போறோம் பாவத்தை பத்தி சொல்லாம? கிறிஸ்து வந்தது எதுக்கு? நாதி காலத்திலேயே பிதாவும் குமாரனும் சேர்ந்து மனித குலத்திலிருந்து ஒரு மக்களை தங்களுக்காக தெரிந்து கொண்டார்கள். அவர்களை விடுதலை கொடுப்பதற்காக. எதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு? பாவத்திலிருந்து. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது செய்த அதிமுக்கியமான காரியம் என்னது? சிலுவையில் தன்னையே இரத்த பலியாக கொடுத்தது. எதற்கு? பாவத்துக்கு முடிவு கட்டுவதற்காக, பாவத்திலிருந்து பாவிக்கு விடுதலை கொடுப்பதற்காக. பாவத்தை பத்தி சொல்லாத சுவிசேஷம் என்ன சுவிசேஷமா இருக்க முடியும்? மூணாவது, மனம் திரும்புதல் பற்றி இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுவதில்லை. அங்கதான் நம்ம ஆரம்பிச்சோம். அதை பத்தி சரியா படிக்கணும். சபையில் தொடர்ச்சியான மனம் திரும்புதலோடு ஆத்துமாக்கள் வாழாமல் இருப்பதற்கு அதுவே காரணம். சில சபைகள் இருக்கு, பிரஸ்பிடேரியன் சர்ச்சஸ், இதெல்லாம் நமக்கு ஏன் பிரசங்கம் பண்ணு? நம்ம தான் விசுவாசிகளா இருக்கிறோமே பாத்தீங்களா. அதெல்லாம் திமிரான வார்த்தைகள். எவ்வளவு தூரத்துக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னோக்கி போய் ஆண்டவருக்கு பக்கத்தில் இருக்கிறியோ அவனுக்குதான் பாவ உணர்ந்து ரொம்பவும் தேவை. அப்படிதான் எல்லா பெரியவர்களும் சொல்லி இருக்கிறாங்க. மனம் திரும்புதல் நம்ம அடிக்கடி பிரசங்கம் பண்ணப்படணும். ஏன்னா நமக்கு உள்ள இருக்கிற பாவம் அந்த விதத்துல தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும் சாகிற வரையும் என்பதனால மனம் திரும்புதலை நம்ம தொடர்ந்து பிரசங்கம் செய்ய வேண்டும் சபையிலன்னு நம்ம விசுவாசாரிக்க சொல்லுகிறது. மனம் திரும்புதல் பிரசங்கிக்கப்படாமல் இருப்பதனால தான் தொடர்ச்சியான மனம் திரும்புதலை பல பேருடைய வாழ்க்கையில பார்க்க முடியல. அதோட பாவங்கள் கண்டிக்கப்படுவதில்லை, அதிலிருந்து விலகி திருந்தி வாழ்வதற்கும் வழிகாட்டப்படுவதில்லை. அப்படியே காப்பீட்டுக்கு கீழே போட்டு போயிட்டே இருக்கணும். மொத்தத்தில் சீர்திருத்தவாத பியூரிட்டன் காலத்தில் காணப்பட்ட கிறிஸ்தவத்தை விட வித்தியாசமானது ஒன்று இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ற பெயர்ல நம்ம மத்தியில உழவிக்கிட்டு இருக்கு. பாவத்தை பற்றி வாசிக்கிறீர்களா? பாவ உணர்வுள்ளவர்களாக ஆவிக்குரிய துக்கத்தை அனுபவித்து வாழுகிறீர்களா? ஆவிக்குரிய துக்கம் இல்லாமல் ஆவிக்குரிய சந்தோஷம் வராது. ஆவிக்குரிய துக்கமான பாலத்தை தாண்டி ஆவிக்குரிய சந்தோஷமான நகரத்தை தான் நம்ம அடைய முடியும். அந்த பாலத்தை தாண்டாம ஆவிக்குரிய சந்தோஷத்தை அடைய முடியாது. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? பாவத்தை பத்தி உங்க அறிவு எப்படி இருக்கிறது? பாவ உணர்தல் உங்களுக்கு இருக்கா? பாவத்தை அதுக்காக வருந்தி துக்கப்படுறீங்களா? அதை வெறுத்து ஆண்டவர்கிட்ட வந்து ஆவிக்குரிய சந்தோஷத்தை அடையிறீங்களா? ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டியது. வாட்சன் ஆரம்பிச்சார் இல்லையா, மனம் திரும்புதல் இருக்க வேண்டிய 6 அம்சங்கள்ல ஒண்ணு, பாவத்தை நாம் பாவமாக பார்க்க வேண்டும். ஜாமனும் அன்பும் கிருபை முல்லை எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் உம்முடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்தி எங்களுக்கு மனம் திரும்புதலை பற்றி, அதில் காணப்படுகின்ற அம்சங்களை பற்றி, முக்கியமாக பாவத்தை நாம் பாவமாக பார்க்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கி தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வேதம் பாவத்தை பற்றி பேசுகிறது, எச்சரிக்கிறது, அதை வெறுத்து வாழும்படி எங்களை வலியுறுத்துகிறது. அந்தபடியாக நம் வாழ நீர் கிருபை பாராட்டும். அதற்காக ஆவிக்குரிய வல்லமையை நீர் எங்களுக்கு கொடும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.